அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை திங்கள் 22 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழிசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் யுக்ரைனில் சுட்டு வீழ்த்தப்பட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் விழுந்த இடத்தில் கருப்பு பெட்டிகள் கையளிக்கப்பட்டது பற்றியும் விசாரணை குறித்த சர்ச்சை பற்றியும் வரும் செய்திகள் அடங்கிய குறிப்பு. இன்று பெண்கள் குறித்த சர்வதேச உச்சி மாநாடு லண்டனில் தொடங்கும் நிலையில் பால்ய விவாகம், கட்டாய திருமணம் போன்ற பிரச்சனைகள் இந்தியாவில் இன்னும் நீடிக்கின்றனவா என்பது குறித்த ஒரு பேட்டி.
ஏற்கனவே வந்து இந்த குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களை பட்டியலிட்டாங்க. இப்போ அது வந்து தமிழ்நாட்டிலும் கூட நடக்குது.
இந்தியாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனத்தில் அரசியல் தலையீடு இருந்ததாக மார்க்கண்டேய கட்சி தெரிவித்த கருத்துக்கள் குறித்த அரசியல் சர்ச்சை தொடர்வது பற்றிய செய்தி.
முந்தான நாள் அவருடைய ட்விட்டரில் அவர் திமுகவின் பெயரை குறிப்பிடாத காரணத்தினால் நாங்கள் அதை பொருட்படுத்தவில்லை. ஆனால் அதை சார்ந்து மற்றவர்கள் அதை ஒரு பிரச்சனையாக எழுப்பி திமுகவை குற்றஞ்சாட்டும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு வந்துவிடுகிறது.
பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சிவராம கிருஷ்ணன் மற்றும் விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
கிழக்கு யுக்ரைனிய வான்பரப்பில் கடந்த வாரம் மலேசிய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது தொடர்பில் உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று ஓஎஸ்சிஇ அமைப்பின் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் கூறியுள்ளார்கள். எனினும் விமானம் நொறுங்கி விழுந்த பகுதியில் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்று ஓஎஸ்சிஇ அமைப்பு கூறுகிறது. விமானத்தின் சிதிலங்கள் வெட்டப்பட்டுள்ளன என்று கூறும் அந்த அதிகாரி, அது விமானத்தில் சிக்கியுள்ளவள் உடல்களை மீட்பதற்காக இருக்கலாம் என்றும் கூறுகின்றார். இதனிடையே இதுவரை கண்டெடுக்கப்பட்டுள்ள உடல்கள், அந்த விமானத்தின் ஒலி குறிப்புகளை கொண்ட கருப்பு பெட்டி ஆகியவை யுக்ரைனின் அரச கட்டுப்பாட்டில் இருக்கும் கார்கிவ் நகரில் வைத்து டச்சு நாட்டு தடயவியல் குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அந்த விமானத்தின் பயணத்தை கண்காணிக்கும் கருவிகள் பிரிட்டனில் ஆராயப்படும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் அறிவித்துள்ளார்.
மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பிறகு ரஷ்யா மீதான எண்ணப்பாடுகள் மாறுதல் அடைந்திருக்கின்றன என்று டச்சு பிரதமர் மார்க் ரூட் கூறியிருக்கிறார். இதேவேளை கிழக்கு உக்ரைனில் நிலவரம் அமைதியின்மையை முடிவுக்கு கொண்டுவர ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவின் மீதான அழுத்தங்களை திணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். உக்ரைன் வான்பரப்பில் மலேசிய விமானத்தை சுற்று வீழ்த்திய குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்கும் ரஷ்ய ஆதரவு பிரிவினவாதிகளுக்கு ரஷ்ய ஆதரவு வழங்குவதால் அதன் மீது தடைகளை மேலும் இருக்க வேண்டுமா என்பது குறித்து விவாதிக்க ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்கள் கூடியிருக்கிறார்கள். இதனிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது பாதுகாப்பு குழுவோடு ஆலோசனைகளை நடத்தியிருக்கிறார். இதையடுத்து சர்வதேச விசாரணையோடு கிளர்ச்சியாளர்கள் ஒத்துழைக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதாகவும் புட்டின் உறுதி வழங்கியிருக்கிறார்.
யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளை கைப்பற்றும் நடவடிக்கைகளில் அரச படைகள் கணிசமான வெற்றிகளை பெற்று வருவது போல தோன்றுகிறது. நேற்று இரவு நடைபெற்ற கடும் சண்டைகளுக்கு பிறகு பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று இருக்கும் லிச்சின்சான்ஸ்க் பகுதியில் தாங்கள் மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக யுக்ரைனிய அரசு கூறுகிறது. அதேபோல லுஹான்ஸ் பிராந்தியத்தில் உள்ள மற்றொரு தொழில் மையமான செவேரோ டோனியஸ்க் பகுதியும் தமது வசம் வந்துள்ளதாக அரசு கூறுகிறது. இதனிடையே டொனியஸ்க் பிராந்தியத்தில் உள்ள 3 நகரங்களிலிருந்து பிரிவினவாதிகள் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார்கள் என்றாலும் தலைநகர் டோனியஸ்க் இன்னும் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது என்று செய்திகள் கூறுகின்றன.
சிறுமிகளின் பெண் உறுப்பு சிதைக்கப்படும் வழக்கம் மற்றும் பாலிய வயதிலேயே சிறுமிகளை திருமணம் செய்து வைக்கும் வழக்கம் ஆகியவற்றை தான் சட்டவிரோதமாக்கப் போவதாக பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் அறிவித்திருக்கிறார். பிரிட்டனும் ஐநா மன்றத்தின் யூனிசெஃப் அமைப்பும் இணைந்து நடத்தும் பெண்கள் பற்றிய மேல்நிலை மாநாட்டில் பிரதமர் பேசும்போது இந்த வழக்கங்கள் எமது இன்றைய உலகையே கண்டிக்கின்றன என்று கூறினார். யூனிசெஃப் அமைப்பின் மதிப்பீடுகளின்படி இன்று உயிரோடு வாழும் பெண்களில் 700 மில்லியன் பெண்கள் 18 வர முன்னரே மனைவிகளாக திருமண பந்தத்தில் தள்ளிவிடப்பட்டவர்கள். ஆசியாவிலும் மத்திய கிழக்கிலும் 130 மில்லியனுக்கும் அதிகமான பெண்கள் தமது சிறுமி பருவத்தில் பெண் உறுப்பு சிதைக்கப்பட்டவர்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
காசாவில் ஒரு போர் நிறுத்தத்துக்கான எந்த ஒரு அடிப்படையும் எகிப்து முன்வைத்துள்ள திட்டத்தின் அடிப்படையிலேயே இருக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி கூறியுள்ளார். ஆனால் இந்த திட்டத்தை இதுவரை ஹமாஸ் நிராகரித்தே வந்துள்ளது. இஸ்ரேல தலைநகர் டெல் அவீவில் அந்நாட்டின் பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்த ஐநா பொதுச் செயலாளர் பான்கி முன் இருதரப்பும் மோதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டும் என்று கோரினார்.
My message to Israelis and Palestinians is the same. Stop fighting, start talking and
பான் கி மூன் மற்றும் ஜான் கெரி இருவருமே இந்த மோதலுக்கான அடிப்படை பிரச்சனைகளை ஆராய்ந்து தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள்.
இன்றைய செய்தியரங்கில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. யுக்ரைனின் வான் பரப்பில் பறந்து கொண்டிருந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவத்தில் அந்த சம்பவ இடத்தில் நடந்து வரும் விசாரணைகள் தொடர்பான மேலதிக பிபிசி தகவல்களை தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
கடந்த வியாழக்கிழமை யுக்ரைன் வான் பரப்பில் மலேசிய விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் தொடர்பிலான சர்ச்சைகள், வாத பிரதிவாதங்கள், அரசியல் மோதல்கள் ஆகியவை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு கிழக்கு யுக்ரைனிலிருந்து செயல்படும் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களே காரணம் என்று யுக்ரைன் கூறுகிறது. ஆனால் அதை அவர்களும் ரஷ்யாவும் மறுக்கிறார்கள். இதனிடையே அந்த விமானம் நொறுங்கி விழுந்த பகுதிக்கு 3 சர்வதேச வல்லுநர் குழுக்கள் சென்றடைந்துள்ளனர். இதனிடையே இந்த சம்பவத்தில் பலியான சிலரின் சடலங்களை ஏற்றிக்கொண்டு சென்ற ரயில் யுக்ரைன் அரச கட்டுப்பாட்டில் உள்ள கார்கிவ் நகரை சென்றடைந்துள்ளது. சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்தின் ஒலி குறிப்புகள் அடங்கிய கருப்பு பெட்டிகள் 2 ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகள் அரச தரப்பிடம் ஒப்படைத்துள்ளார்கள். அந்த விமானம் விழுந்து நொறுங்கிய பகுதிகளில் சில மாறுதல்களை காண முடிகிறது எனும் குற்றச்சாட்டுக்களை ஐரோப்பாவில் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான அமைப்பு OSCE-யின் பேச்சாளரில் ஒருவரான மைக்கேல் பாசிக்யூ கூறுகின்றார். அந்த போயிங் 777 ரக விமானத்தின் பெரிய பகுதிகள் வெட்டப்பட்டுள்ளன என்றும் சிதிலங்கள் இப்பொழுது வேறு மாதிரியாக காட்சியளிக்கின்றன என்றும் அவர் கூறுகின்றார்.
Major pieces, and I'm looking at the tail fin, and then there's also the rear cone section of the aircraft.
இந்த விமானத்தின் பெரும் பகுதிகள், அதன் வால் பகுதி உட்பட பலவற்றில் நாங்கள் இப்பொழுது மாறுதலை காண்கின்றோம். அதே போல அதை நாங்கள் முதலில் பார்த்ததை விட கூம்பு வடிவிலான அதன் பின்புறத்திலும் மாறுதல்கள் தெரிகின்றன. சுருங்க சொல்ல வேண்டுமானால் அவை 2 வெட்டப்பட்டுள்ளன. அதே போல விமான ஓட்டிகள் உட்காரும் அரைப்பகுதி, அதாவது அந்த காக்பிட்டையும் சீருடை அணிந்தவர்கள் டீசல் இயந்திரத்தை வைத்து இயக்கும் வாளை கொண்டு அறுத்துள்ளார்கள் என்றார் OSCE அமைப்பின் பேச்சாளர் மைக்கேல் பாசக்யூ. விமானத்தின் சிதிலங்களில் மாற்றங்கள் ஏற்படுவதையும் நொறுங்கி விழுந்த விமானம் கையாளப்பட்ட விதத்தையும் ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் மிக கடுமையாக விமர்சித்துள்ளார்.
This site has been trampled from the beginning and we haven't just seen all sorts of random individuals roaming around the site picking over remains.
விமானம் விழுந்த பகுதியில் ஆரம்பம் முதலே சம்பந்தம் இல்லாத வகையில் கண்டவர்கள் எல்லாம் நடக்க தொடங்கியுள்ளார்கள். அந்த சிதிலங்களிலிருந்து முடிந்தவற்றை அவர்கள் எடுத்துச் சென்றுள்ளார்கள். அந்த பகுதிக்கு கனரக இயந்திரங்கள் வேறு வந்து செல்வதை நாம் காண்கின்றோம். அந்த இடத்தை பார்க்கும் பொழுது தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட இடம் என்பதை விட ஏதோ தோட்டத்தை சுத்தம் செய்யப்படும் இடம் போல தோன்றுகிறது. விமானம் ஒன்று இடிந்து விழுந்து தடயவியல் ஆய்வாளர்கள் சோதனை நடத்த வேண்டிய இடம் என்பதற்கு பதிலாக ஏதோ பலமாடி கட்டிடம் இடிக்கப்படும் இடம் போல தெரிகிறது என்று மிக கடுமையாக சாடியுள்ளார் ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட். இதனிடையே விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட இடத்திற்கு எவ்வித தங்குதடையும் இன்றி சர்வதேச ஆய்வாளர்கள் சென்று வருவதற்கு அனுமதிக்க வேண்டும் எனும் ஒரு தீர்மானம் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேறியுள்ளது. இந்த தீர்மானத்தை ரஷ்யா தனது வெட்டுவாக்கை பயன்படுத்தி நிறுத்தியிருக்க முடியும் என்றாலும் தீர்மானத்திற்கு ஆதரவாகவே ரஷ்யா வாக்களித்துள்ளது. ஐநாவுக்கான ரஷ்ய தூதர் விட்டாலி சுருக்கின் தமது நாடு உதவிகளை வழங்க தயாராக உள்ளது என்று கூறுகின்றார். அப்படியென்றால் ரஷ்யா தனது ஆளுமையை செலுத்தி தமது நாட்டிலிருந்து பிரிவினைவாதிகளை திரும்ப அழைக்க வேண்டும் என்று யுக்ரைனிய தூதர் யூரி செர்ஜியேவ் ஐநாவில் கூறியுள்ளார்.
We keep addressing Russian Federation to stop feeding them with weaponry, to stop financing them. If Russia does that, it will facilitate a lot.
பிரிவினைவாதிகளுக்கு ஆயுதங்கள் மற்றும் நிதி உதவிகளை அளிப்பதை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கோரி வருகிறோம். அதே ரஷ்யா செய்தாலே பெரிய உதவியாக இருக்கும். எமது நாட்டின் ஒரு பகுதியை ஜனநாயக குடியரசு என்று அவர்களாகவே கூறிக்கொண்டு அறிவித்துள்ள ஒரு பகுதியின் உள்ளூர் தலைவர்கள் இன ரீதியாக ரஷ்யாவைச் சேர்ந்தவர்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் ரஷ்ய பிரஜைகளும் கூட. எனவேதான் அவர்களை திருப்பி அழையுங்கள் என்று நாங்கள் கோருகின்றோம் என்றார் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய யுக்ரைனிய தூதர் யூரி செர்ஜியேவ். அரசியல் மோதல்களுக்கு அப்பாற்பட்டு இன்னும் கண்டெடுக்கப்படாத உடல்களை தேடும் பணியும் அங்கே சிரமங்களுக்கு இடையே நடைபெற்று வருகின்றன.
செய்தியை தொகுத்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இங்கே லண்டனில் பெண்கள் சந்தித்து வரும் பாலிய விவாகம், கட்டாய திருமணம், பெண்ணுறுப்பை சிதைத்தல் போன்ற பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க ஒரு சர்வதேச உயர்மட்ட மாநாடு இன்று தொடங்கியிருக்கிறது. இந்த பிரச்சனைகள் இந்தியாவில் எந்த அளவுக்கு பெண்களால் எதிர்கொள்ளப்படுகின்றன என்று திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞரும் பெண்ணியவாதியுமான அருள்மொழி அவர்களை கேட்டார் சங்கீதா.
ஏற்கனவே வந்து இந்த குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களை பட்டியலிட்டாங்க. இப்போ அது வந்து தமிழ்நாட்டிலும் கூட நடக்குது, எண்ணிக்கைகள் வந்து அதிகமாகி கொண்டிருக்கு அப்படிங்கிறது கவலைப்பட வேண்டிய விஷயம். கௌரவ கொலைகளும் வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இது வந்து கௌரவ கொலைங்கிறே ஒரு அசிங்கமான பேருன்னு நான் நினைக்கிறேன். இதை எப்படி இது கௌரவ கொலைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியுது? ஒரு அநாகரீக கொலை, காட்டுமிராண்டி கொலை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இந்த மாதிரி இன தூய்மைவாதம், ஜாதி தூய்மைவாதம், மத தூய்மைவாதம் அப்படிங்கிறதுக்கு ஆட்பட்டு இது எல்லாத்துலயுமே ஏன் பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தூய்மை வந்து ஆணுடைய உடல்ல இருந்து வெளியில போனா அது வந்து அவங்களுக்கு தூய்மை கேடாக இல்லை, அது வேற ஒரு பெண்ணுடைய உடம்புக்குள்ள போகும்போது அந்த பெண் தான் தூய்மை கெட்டவளாக கருதப்படுகிறாள்.
இது போன்ற சம்பவங்கள்ல இருந்து பெண்களை, சிறார்களை பாதுகாக்கிறதுக்கு இந்தியால எந்த விதமான சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு?
அதாவது இந்தியாவில இதுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு அப்படின்னு இன்னும் வந்து ஒரு சட்டம் வரல. அடிப்படை உரிமைகள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. அந்த அடிப்படை உரிமைகளின்படி ஒரு வாழும் உரிமைங்கிறது இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 21 சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வாழும் உரிமையில திருமண உரிமை எல்லாமே அடங்கும். ஒருவருடைய விருப்பத்துக்கு எதிராக செய்து வைக்கப்படும் திருமணம் செல்லாதுங்கிறது எல்லா மத சட்டத்திலையும் இருக்குது. ஆனா இதை மீறி ஒருவரை வந்து கட்டாயப்படுத்துதல் அப்படின்னா போய் புகார் சொல்லக்கூடிய இடத்துல அந்த பெண் இருக்கணும். இதை வந்து தனியாக ஒரு சட்டம் போட்டு மட்டும் தடுத்து விட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இது வந்து முழுமையான ஒரு சமூக பிரச்சனை. இதுக்கு மீண்டும் மீண்டும் சமூக சீர்திருத்தவாதிகளுடைய, புரட்சியாளர்களுடைய பங்களிப்பு தான் இன்னைக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பாதுகாப்பு, மரியாதை, உயரிடங்கள், அரசியல் பங்கேற்பு இதையெல்லாம் இந்தியாவில பெண்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கு. இனி அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில அதிகமாக எடுத்து சொன்னால்தான் இதை தடுத்து நிறுத்த முடியுமே தவிர, புதிதாக இன்னும் பல சட்டங்களை போடுவதன் மூலம் மட்டும் தடுக்க முடியாது.
இப்போ குழந்தை திருமணம் போலவே சர்வதேச அளவுல இன்னைக்கு பேசப்படுற இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல பெண்கள் சிறார்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை, பெண் பிறப்புறுப்பு அழித்தல். இது வந்து அவங்க ஒரு கலாச்சாரம் இல்ல ஒரு பாரம்பரிய வழக்கம் அப்படின்னு சொல்லி, இல்ல கன்னித்தன்மையை பாதுகாக்க கூடிய ஒரு வழக்கம் அப்படின்ற பெயர்ல இந்த பழக்கத்தை வந்து அவங்க மேற்கொண்டு வராங்க. இந்தியாவில இந்த பிரச்சனை இருக்கா, எந்த அளவுக்கு இருக்கு?
இந்த மாதிரி பிரச்சனை இந்தியாவில் இதுவரையில் இருப்பதாக கண்டறியப்படவில்லை. பெண்களையே கொன்று விடுவதுங்கிறதுதான் இந்தியாவில இருக்கிற நடைமுறை. அதுல வந்து திருமணமாகி எரிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கொள்றது, இதெல்லாம் போக பிறப்பிலேயே வந்து குழந்தை பிறந்த உடனேயே கொல்லுவது. ஆகையினால இந்த பெண்ணுறுப்பு சிதைத்தல்ங்கிறது பத்தி இன்னும் இங்க வரல. அநேகமா இதெல்லாம் தெரிஞ்சா அப்படி ஆரம்பிச்சிருவாங்களோன்னு எனக்கு அச்சமா இருக்கு.
சென்னையில் உள்ள பெண்ணியவாதியும் திராவிட கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞருமான அருள்மொழி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி பதவி நீட்டிப்பு விவகாரம் ஒன்று தொடர்பாக முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு கூறிய கருத்துக்கள் தொடர்பான அரசியல் சர்ச்சை தொடர்கிறது. இது குறித்த தற்பொழுதைய தகவல்களுடன் சென்னையில் இருந்த நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் நியமனம் குறித்து முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு தெரிவித்த கருத்துக்கள் இந்தியா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில், அவரது கருத்துக்கு திமுக தலைவர் கருணாநிதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நீதிபதியாக பல ஆண்டுகாலம் இருந்தவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் பற்றி பல ஆண்டுகளுக்கு பிறகு புழுதிவாரி இறைத்திருப்பது நீதித்துறையையே இழிவுபடுத்தும் முயற்சி என்றுதான் கூற வேண்டுமென தெரிவித்துள்ளார். மேலும் கட்சுவின் கடந்த கால நடவடிக்கைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடியவர், நீதிபதிகளுக்கே உரிய நடுநிலை தவறி பொறுமை இழந்து கருத்து சொல்லக்கூடியவர், முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்பதையும், இப்போது அவர் சொல்லியிருப்பது யாருக்கு உதவுவதற்காக என்பதையும் எவரும் எளிதில் புரிந்து கொள்ளலாம் என்று கருணாநிதி தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியும் இந்திய பிரஸ் கவுன்சிலின் தலைவருமான மார்க்கண்டேய கட்சு இணையத்தில் எழுதிய குறிப்பு ஒன்றில், தமிழகத்தில் நேரடியாக மாவட்ட நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் மாவட்ட நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் தவறு செய்ததற்காக அவருக்கு எதிராக 8 புகார்கள் வந்தன. அந்த 8 புகார்களையும் சென்னை உயர்நீதிமன்ற தற்காலிக தலைமை நீதிபதியாக இருந்த ஒருவர் அழித்து விட்டார் என்று குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் அந்த நீதிபதிக்கு தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் கட்சித் தலைவரின் ஆதரவு இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். அரசியல் கட்சியின் அழுத்தத்தின் காரணமாகவே அவர் உயர்நீதிமன்ற நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரத்தில் திமுகவின் பெயரை மார்க்கண்டேய கட்சு வெளிப்படையாக குறிப்பிடாத நிலையில் திமுக இதுகுறித்து பதிலளித்திருப்பது ஏன் என்று திமுகவின் அமைப்புச் செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன் பிபிசி தமிழோசையிடம் பேசினார்.
திமுக என்று சில பத்திரிகைகள் குறிப்பிட்டிருக்கின்றன. திமுக ஆட்சி காலத்தில் என்று அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்ட பிறகு அந்த நிலை மாறுகிறது அல்லவா? திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு என்றால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்கிறது. முந்தா நாள் அவருடைய ட்விட்டரில் அவர் திமுகவின் பெயரை குறிப்பிடாத காரணத்தினால் நாங்கள் அதை பொருட்படுத்தவில்லை. ஆனால் அதை சார்ந்து மற்றவர்கள் அதை ஒரு பிரச்சனையாக எழுப்பி திமுகவை குற்றம் சாட்டும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு வந்து விடுகிறது. அந்த வகையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் நமது குறித்து விளக்கியிருக்கிறோம். அவர் ஒரு முடிவெடுத்து அதற்கு கருத்து சொல்வார் என்று கருதுகிறேன்.
இந்த விவகாரம் இந்தியா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் மாநிலங்களவையில் இன்றும் மார்க்கண்டேய கட்சி கூறிய கருத்துக்கள் குறித்து விவாதிக்க வேண்டுமென கோரி அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அதேபோல மக்களவையும் இதே விவகாரத்தின் காரணமாக 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையில் இந்த விவகாரம் குறித்து பேசிய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், அப்போதைய சட்ட அமைச்சர் இது குறித்து என்ன சொல்ல வேண்டுமோ அதனை சொல்லிவிட்டார், இதை தவிர நான் ஏதும் சொல்வதற்கில்லை என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்த விவகாரம் குறித்து இந்திய தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் பரத்வாஜ், உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியின் பதவிக்காலத்தை நீட்டிக்க வலியுறுத்தி சில எம்பிக்கள் தம்மை சந்தித்து பேசியது உண்மைதான், அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி லகோத்தியின் ஒப்புதலை தொடர்ந்தே சம்பந்தப்பட்ட நீதிபதியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது என்று கூறியிருந்தார்.
சென்னையிலிருந்து முரளிதரன். இனி இலங்கை தொடர்பான ஒரு இந்திய குறிப்பு. இந்தியாவிலிருந்து புறப்பட்ட இலங்கை அகதிகள் ஆஸ்திரேலியாவில் தடுத்து வைக்கப்பட்ட சம்பவம் குறித்து இந்திய அமைச்சர்களுடன் பேச ஆஸ்திரேலிய கூடிய உறவு அமைச்சர் ஸ்காட் மாரிசன் டெல்லி வந்திருக்கிறார். இது குறித்த செய்தியை தருகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
ஆஸ்திரேலியாவுக்கு இந்திய கடற்பரப்பிலிருந்து படகில் சட்டவிரோதமாக சென்ற ஆஸ்திரேலிய தஞ்சம் கோரிகளுடன் இந்திய தூதரக அதிகாரிகள் தொடர்பு கொள்ள இந்திய அரசு அனுமதி கோரியிருக்கிறது. இந்தியாவில் புதுச்சேரிக்கு அருகே உள்ள கீழ்புத்துப்பட்டு என்ற கிராமத்திலும் பிற சில அகதிகள் முகாம்களிலிருந்தும் சுமார் 150 இலங்கை அகதிகள் படகில் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா செல்ல முயன்று அங்கு ஆஸ்திரேலிய கடற்படையினரால் தடுத்து வைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் இந்த பிரச்சினை குறித்து இந்திய அரசிடம் பேச ஆஸ்திரேலிய குடிவரவுத்துறை அமைச்சர் ஸ்காட் மாரிசன் இன்று புதுதில்லி வந்தடைந்து இந்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுடனும் பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். இன்று இந்த சந்திப்பின் போது பேசிய ஆஸ்திரேலிய குடிவரவுத்துறை அமைச்சர் ஸ்காட் மாரிசன், கடந்த ஜூன் மாதம் 157 அகதிகளை ஏற்றி சென்ற படகை ஆஸ்திரேலிய அதிகாரிகள் பறிமுதல் செய்த சம்பவத்தை குறிப்பிட்டார். இது தொடர்பில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்தியாவிற்குள் வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக எவரும் குடி புகுவதையோ அல்லது இந்தியாவிலிருந்து யாரும் சட்டவிரோதமாக குடி அகல்வதையோ இந்திய அரசு கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறியிருப்பதாக இந்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை கூறுகிறது. இது தவிர இந்த பிரச்சினை சட்ட ரீதியாகவும் மனிதாபிமான ரீதியிலும் கையாளப்பட வேண்டும் என்றும் யாருக்கும் எந்தவித தீங்கும் ஏற்படக்கூடாது என்றும் குறிப்பாக சிறார்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று இந்திய தரப்பு வலியுறுத்தியது என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. தேசிய மனித உரிமை ஆணையம் 3 மாநிலங்களுக்கு சிறார்கள் மீதான வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது குறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவில் சிறார்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படும் 3 சம்பவங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்க கோரி 3 மாநிலங்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. பெங்களூரு மாநிலத்தில் கடந்த ஜூலை 2 அன்று 6 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலும், ஆந்திர மாநிலத்தில் சமீபத்தில் பார்வையற்றோருக்கான பள்ளியில் உள்ள மாணவர்கள் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலும், மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுவனை அம்மாநில காவல்துறையினர் தவறான வழக்கில் உட்படுத்தியதால் அவன் மரணமுற்றதாக கூறப்படுவது தொடர்பிலும் அந்தந்த மாநில அரசுகள் விளக்கம் அளிக்க கோரி தேசிய மனித உரிமை ஆணையம் மாநில அரசுகளுக்கு தானாக முன்வந்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெங்களூரில் தனியார் பள்ளியொன்றில் உடற்பயிற்சி ஆசிரியர் ஒருவரும் காவலாளி ஒருவரும் 6 வயது சிறுமியை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் அம்மாநில காவல்துறை ஸ்கேட்டிங் பயிற்சியாளரை கைது செய்துள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து தேசிய மனித உரிமை ஆணையம் கர்நாடக அரசுக்கும் அம்மாநில காவல்துறையினருக்கும் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியுள்ளது. அத்துடன் இது தொடர்பில் 2 வாரங்களுக்குள் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அம்மாநில தலைமை செயலாளர், காவல்துறை இயக்குநர், கர்நாடக மாநில அரசு மற்றும் பெங்களூரு மாவட்ட அரசு ஆகியவற்றிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே சமயம் மற்றொரு செய்தி வெளியீட்டில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள காக்கிநாடா பகுதியில் அமைந்துள்ள பார்வையற்றோருக்கான பள்ளி ஒன்றில் 10 வயதுக்கும் குறைவான 3 கண்பார்வையற்ற சிறுவர்களை மனிதாபிமானம் இல்லாத முறையில் நடத்தியதாக அப்பள்ளியின் முதல்வர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வெளியாகியுள்ள செய்தியினை அடிப்படையாக கொண்டு அம்மாநில தலைமை செயலாளர் மற்றும் காக்கிநாடா மாவட்ட நீதிபதி ஆகியோருக்கு இது தொடர்பில் 4 வாரங்களுக்குள் விளக்கம் அளிக்க கோரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் மகாராஷ்டிரா மாநில தலைமை செயலாளருக்கும் 4 வார காலத்திற்குள் பதிலளிக்க கோரி வழங்கப்பட்டுள்ள நோட்டீஸில் தேசிய மனித உரிமை ஆணையம் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பாபு தாக்கரே என்கிற 16 வயது சிறுவனை ஒரு சம்பந்தமில்லாத திருட்டு வழக்கில் காவல்துறை தவறாக அடையாளம் கண்டு சிக்க வைத்ததால் தான் அவன் மரணமுற்றதாக வந்த பத்திரிகை செய்தியை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். இனி ஒரு இலங்கை குறிப்பு. காசா தாக்குதல்களை அடுத்து இஸ்ரேலுடனான உறவுகளை இலங்கை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று இலங்கையில் நடந்த கூட்டம் ஒன்று இன்று கோரியிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் கொழும்பில் உள்ள செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
பலஸ்தீனர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் இஸ்ரேல் அரசாங்கத்துடன் வைத்திருக்கும் சகல உறவுகளையும் கைவிடுமாறு இலங்கை பலஸ்தீன ஒத்துழைப்பு அமைப்பு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அந்த அமைப்பினால் இன்று கொழும்பில் நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றின் போதே இது சம்பந்தமான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஐநாவுக்கான இலங்கையின் முன்னாள் பிரதிநிதி டாக்டர் தயான் ஜாதிலக்க கருத்துக்களை தெரிவித்த போது, ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பலஸ்தீனர்களுக்கு சார்பான கொள்கையொன்றை கடைபிடித்து வருகின்ற போதிலும் அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு அமைச்சுக்கள் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்பட்டு வருவதாக குற்றம்
சாட்டினார்.
வடகிழக்கு யுத்தம் முடிவுக்கு வந்த பின்பு அந்த பகுதிகளில் பாதுகாப்பு ஒழுங்குகளை மேற்கொள்வதற்காக இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்ட பாதுகாப்பு குழுவொன்று இஸ்ரேல் நாட்டின் ஆலோசனைகளை பெற்று வந்தது. இதன்படி யுத்தம் முடிவுக்கு வந்த பின்பு வடகிழக்கு பகுதிகளில் பாதுகாப்பு ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் சர்வதேச ரீதியில் தமிழ் பிரிவினைவாதிகள் பலமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய டாக்டர் தயான் ஜாதிலக்க, அரசாங்கத்தின் தவறான வெளிநாட்டு கொள்கை காரணமாகவே இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அண்மை தினங்களில் நாட்டில் ஏற்பட்ட முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளின் பின்னணியில் இஸ்ரேலின் ஆதரவை பெற்ற குழுக்கள் இருப்பதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய இலங்கை பலஸ்தீன ஒத்துழைப்பு சங்கத்தின் சமத்தலைவர் அமைச்சர் அத்தாவுத செனிவிரத்ன கருத்துக்களை தெரிவித்த போது, பலஸ்தீனர்களுக்கு ஆதரவளிக்கும் அரசாங்கத்தின் கொள்கையில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார். அண்மை தினங்களில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டங்களின் போது பலஸ்தீனர்களுக்கு சார்பாக செயற்படுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அமைச்சர்களிடம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
கொழும்பில் உள்ள செய்தியாளர் கே சுதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்த செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன். தயாரித்து வழங்குகிறார் சதா.
இறைச்சிக்காக மற்ற விலங்குகளை வளர்க்கும் போது ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பை காட்டிலும் மாடு வளர்க்கும் போது 10 மடங்கு கூடுதலான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது என புதிய ஆய்வு ஒன்று காட்டுகிறது. இறைச்சிக்காக பல்வேறு விலங்குகளையும் வளர்க்கும் போது சுற்றுச்சூழல் ரீதியில் அதற்கு என்ன விலை கொடுக்க நேர்கிறது என்பதை அமெரிக்காவில் விஞ்ஞானிகள் ஆராய்ந்திருக்கின்றனர். பன்றி, கோழி, பசு போன்றவற்றை வளர்ப்பதற்கு தேவைப்படும் நிலத்தை விட 28 மடங்கு கூடுதலான நிலமும் 11 மடங்கு கூடுதலான பாசன நீரும் மாடு வளர்க்கும்போது தேவைப்படுகிறது என இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இந்த ஆய்வின் முடிவுகள் Proceedings of the National Academy of Sciences என்ற அறிவியல் சஞ்சிகையில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இறைச்சிக்காக மற்ற விலங்குகளை வளர்ப்பதை காட்டிலும் மாடு வளர்க்கும்போது கூடுதலான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது என்பது ஏற்கனவே நாம் அறிந்த விஷயம்தான் என்றாலும், ஏனைய விலங்குகள் வளர்ப்பதோடு அதனை ஒப்பீடு செய்து பாதிப்புகள் துல்லியமாக அளக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. 2000 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரையிலான 10 ஆண்டு காலத்தில் பல்வேறு பண்ணைகளுக்காக ஒதுக்கப்பட்ட இயற்கை வளங்கள் பற்றிய தரவுகளை அமெரிக்க வேளாண் திணைக்களத்திலிருந்து பெற்று ஒப்பீடு செய்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 1 கிலோ இறைச்சியை உருவாக்க எவ்வளவு வளங்கள் தேவை என்று இந்த ஆய்வு கணக்கிட்டிருக்கிறது. இந்த ஆய்வின் போது விலங்குகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் போது வெளியாகக்கூடிய வெப்ப வாயுக்களின் அளவு மட்டுமல்லாமல் இந்த விலங்குகளின் உடலில் உணவு செரிமானமாகும் போது வெளியேறக்கூடிய வாயுவின் அளவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே சுற்றுச்சூழல் பாதிப்பை கட்டுப்படுத்த விரும்புபவர்கள் மாட்டிறைச்சி சாப்பிடுவதை குறைத்து கொள்ளலாம் என்கிறார் இந்த ஆய்வறிக்கையை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய நியூயார்க்கின் பார்ட் கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர் கிடோன் ஈஷல். ஆனால் மற்ற இறைச்சிகளை சாப்பிடுவதை குறைத்துக் கொள்வதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறையும் என்று கூறுவதற்கில்லை என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எய்ட்ஸ் நோயை ஒழிப்பது சம்பந்தமான மருத்துவ ஆராய்ச்சியில் நம்பிக்கையூட்டும் புதிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நோயாளியின் உடலில் பதுங்கியிருக்கக்கூடிய HIV கிருமியை வலுக்கட்டாயமாக வெளியே கொண்டு வர வைப்பதற்கு வழி கண்டறியப்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். HIV கிருமி ஒரு நபரின் மரபணு தொகுதியுடைய அங்கமாகவே மாறிப்போய்விடுகிறது. பல ஆண்டுகள் அவரது உடலில் ஒன்றும் செய்யாமல் பதுங்கி இருந்துவிட்டு பிற்பாடு அது தலை தூக்குகின்ற ஒரு தன்மை இருந்து வருகிறது. ஒருவருடைய உடலிலிருந்து HIVயை முழுமையாக அழிக்க முடியாமல் இருப்பதற்கும் அதனுடைய இந்த தன்மை ஒரு காரணம். HIV கிருமி மரபணுக்களில் ஒளிந்து கொண்டிருந்த நிலையில் இருந்த எய்ட்ஸ் நோயாளிகள் 6 பேருக்கு வீரியம் குறைவான கீமோதெரபி கொடுக்கப்பட்ட போது அவர்களது உடலில் HIV கிருமி விழித்து கொள்வதை அவதானிக்க முடிந்தது என இந்த வருடத்தின் உலக எய்ட்ஸ் மாநாட்டில் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கண்டுபிடிப்பு ஊக்கமளிக்கும் ஒரு ஆரம்பம் என்றாலும் இதனை பயன்படுத்தி HIV கிருமியை அழிக்க வழி தேட வேண்டும் என நிபுணர்கள் கூறியிருக்கின்றனர். எய்ட்ஸ் நோயாளிகள் நோய் பாதிப்புகளை கட்டுப்படுத்த வல்ல ஆன்டிவைரல் மருந்துகளை உட்கொள்ளும் போது அவர்களது இரத்தத்தில் HIV கிருமிகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குறைந்து போய்விடுகிறது. எனவே அவர்கள் பல ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆனால் HIV கிருமியானது அந்த நபர்களுடைய மரபணுக்குள் சென்று தனது மரபணுவை புகுத்திக் கொள்கிறது. மருந்துகளாலோ அந்த நபருடைய நோய் எதிர்ப்பு சக்தியாலோ அடைய முடியாத ஒரு இடத்திலே போய் இந்த கிருமி பதுங்கிக் கொள்கிறது என்று சொல்லலாம். அப்படி பதுங்கிக் கொள்ளும் கிருமி மருந்து சாப்பிடுவதை நிறுத்திவிட்டால் மறுபடியும் வெளியிலே வந்து தனது வேலையை காட்டுகிறது. தற்போது புற்றுநோயாளர்களுக்கு கொடுக்கப்படும் கீமோதெரபி சிகிச்சை மருந்தான ரோமிடெப்சினை சில எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு கொடுத்தபோது பதுங்கியிருந்த HIV கிருமிகள் மீண்டும் அவர்களின் இரத்தத்தில் தென்பட்டிருந்தன. இந்த மருந்து கொடுப்பதால் பதுங்கியிருக்கின்ற HIV மொத்தமும் வெளிவந்து விடுமா, அப்படி வெளியான கிருமியை அடியோடு அழிப்பது எப்படி என்பதையெல்லாம் தொடர்ந்து ஆராய வேண்டும் என விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நான்கு சிறகுகளை கொண்டு பறந்திருந்த புராதன பறவை ஒன்றின் புதைவடிவ எச்சங்கள் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. பின்னங்கால்களிலும் வாலிலுமே கூட நிறைய இறகுகளை கொண்டிருக்கின்ற இந்த பறவைகளின் புதைவடிவங்கள் சீனாவில் லியவோனிங் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. 145 மில்லியன் ஆண்டுகள் முன்பிலிருந்து 66 மில்லியன் ஆண்டுகள் முன்பு வரையான கிரட்டேஷியஸ் யுகத்தில் இந்த பறவைகள் வாழ்ந்திருக்க வேண்டும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். சங் யுரப்டோர் யாங்கி என்று இந்த வேட்டையாடும் பறவைக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. பறவை என்பதை விட இதனை பறக்கும் டைனோசோர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சிறகடித்து உயர பறப்பது என்பதை விட மரங்களின் உச்சியிலிருந்து சிறகு விரித்து மிதந்து கீழிறங்கும் விதமான ஜந்துக்கள் இவை. ஊர்வனவற்றுக்கு சிறகுகள் முளைத்து அவை மிதக்கத் தொடங்கின. பின்னர் அவை பரிணாம வளர்ச்சி கண்டுதான் பறவைகள் வந்தன என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். அலகின் நுனியிலிருந்து வாலின் நுனி வரையில் என்று நீளவாக்கில் பார்க்கையில் 132 சென்டிமீட்டர் நீளத்தை இந்த பறவை கொண்டிருக்கிறது. அதிலே இதன் வால் மட்டுமே 30 சென்டிமீட்டர் நீளமாம். 4 சிறகுகள் கொண்ட பறக்கும் டைனோசோர்களின் புதைபடிவங்கள் சில ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்றாலும் இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்டவற்றில் மிகப்பெரியது இதுதான். தற்கால பறவைகளில் கழுகை விடவும் நாரைகளை விடவும் பெரிய உயிரினம் இது. சீனாவின் போஹாய் பல்கலைக்கழக ஆய்வாளர்களும் லாஸ் ஏஞ்சலஸின் இயற்கை வரலாற்று அருங்காட்சியக நிபுணர்களும் இணைந்து இந்த புதைபடிவத்தை ஆராய்ந்திருக்கின்றனர்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சாதாத். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்களுடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.